இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். வணக்கம் நேயர்களே, நியூசிலாந்து வாழ் மக்கள் அனைவரும் பயத்துடனும் பதற்றத்துடனும் தங்கள் நாள்களை இப்போது கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டு அரசாங்கமும் அவர்களை பாதுகாப்பாக இருக்கும் வண்ணம் எல்லோரையும் வீட்டில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விடயத்திற்கு அனைத்து மக்களும் செவிமடுக்க வேண்டிய கட்டாய நிலையில் அனைவரும் உள்ளோம். சென்ற வாரம் மருத்துவர் விமல் அவர்கள் வழங்கிய உரையின் மறுபகுதியை இன்று முழுவதுமாக ஒலிபரப்ப உள்ளேன். கேட்டு பயனடையுங்கள். அது மட்டுமல்ல, உங்களையும் பாதுகாத்து உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து உங்கள் அண்டை அயலார் மற்றும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. தயவுசெய்து அதன் வழி நடந்தால் இந்த தொற்றிலிருந்து நாங்கள் எம்மை விரைவாக நீக்கிக் கொள்ளலாம். இப்போது உரையாடலை கேட்போம்.
இந்த கொரோனா வைரஸை பொறுத்தளவிலே இந்த நோய் அரும்பு காலம், அதாவது கொரோனா வைரஸ் ஒருவருடைய உடம்பிலே தொற்றியதிலிருந்து நோய்க்குரிய அறிகுறிகள் தோன்றும் வரையான காலம் வந்து 5 முதல் 6 நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் சைவ தொடக்கம் 14 நாட்கள், அதாவது 2 வாரங்கள் வரை இந்த நோயரும்பு காலம் நீடிக்கலாம் என்ற எடுகோளும் அல்லது அச்சமும் உள்ளது. அதனாலேதான் நீங்கள் இன்று பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலை ஸ்தாபனங்களையோ அல்லது பாடசாலைகளையோ மூடுகின்ற பொழுது குறைந்தது 14 நாட்கள் இந்த மூடி வைக்கின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொற்றிய வைரஸானது எமது உடம்பிலே ஏற்கனவே இருக்கின்ற எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை தான் ஃபைட் பண்ணி போராடி அந்த அழிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அந்த உடம்பினுடைய எதிர்ப்பு சக்திக்கும் இந்த வைரசுக்கும் நடக்கின்ற போராட்டத்திலே உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி இந்த வைரசை அழித்து வெல்லுகின்ற பட்சத்தில் நாங்கள் நோய்வாய்ப்படாமல் இந்த நோயிலிருந்து மீட்டு விடுவோம். இப்படி தான் உலகிலே பெரும்பாலானவர்கள் இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்ட பிறகு போராடி தமது எதிர்ப்பு சக்தியினாலேயே அதிலிருந்து விடுபட்டு வருவது வளமை. இது இந்த கொரோனா வைரஸ் இல்லை, எந்த வைரஸாக இருந்தாலும் அதுதான் வளமை. ஆனால் சில இடங்களிலே வைரஸ் மேலாண்மை பெற்று தாம் வந்து விடுகின்றது, அதாவது இந்த மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை வெல்ல முடியாத பொழுது வைரஸ் மேலாண்மை வருகின்ற பொழுது மனிதன் நோய்வாய்ப்படுகின்றான். இங்கே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது, மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி இங்கு முக்கியமானது. இந்த எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக உள்ளவர்கள் இந்த சமூகத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிலே இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், உதாரணமாக குழந்தைகள், வயோதிபர்கள் அல்லது வேறு நோய்களினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். இவர்கள் இந்த வைரஸால் இலகுவாக தாக்கப்படக்கூடியவர்கள். இவர்களுடைய எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸோடு நடக்கின்ற போராட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தோற்று போய்விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. ஆகவே இந்த மனிதர்களை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பு எம்மிடம் இருப்பது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து இந்த நோய்க்குரிய அறிகுறிகள் எவை என பார்த்தோம். பிரதானமாக காய்ச்சல், இருமல், சுவாச கோளாறு என்பன பிரதான அறிகுறிகளாக இங்கு குறிப்பிடப்படுகின்றன. மற்றும் பக்க அறிகுறிகளாக தலைவலி, மூட்டு வலி, தொண்டை நோய், நெஞ்சு வலி போன்றவை குறிப்பிடப்படுகின்றன. இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது, இந்த நோய்க்குரிய அறிகுறிகள் எல்லாம் தோன்றுகின்ற பொழுது ஒருவர் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமா? ஒருவர் தனக்கு கொரோனா இருக்கா என பரிசோதிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் இங்கு எழுகின்றது. இந்த அறிகுறிகள் எல்லாம் தோன்றுகின்ற பொழுது அவை அந்த மனிதனுடைய அல்லது அது பாதிக்கப்பட்டவருடைய உடல்நலம் நலமாக இருப்பின் அவர் எதையும் செய்ய தேவையில்லை, அவர் எந்த பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட தேவையில்லை. முக்கியமாக அந்த அறிகுறிகள் தென்படுகின்ற பொழுது அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த ஐசோலேஷன் அல்லது தனிமைப்படுத்தல் என்பதும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பதமாக நிலவுவதை பார்த்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தனிமைப்படுத்தல் என்பது எமக்கு எந்த வகையிலும் புதிய விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், எமது நாட்டிலே சின்னமுத்து, பொக்லிப்பான் போன்ற நோய்கள், வருத்தங்கள், தொற்று வருத்தங்கள் வருகின்ற பொழுது எவ்வளவு கவனமாக எமக்கு இருந்த குறைந்த வசதிகளுடன் அவர்களை தனிமைப்படுத்தி குளுமையான உணர்வுகள் கொடுத்து அந்த வருத்தங்களிலிருந்து மீண்டு வருவதை நாங்கள் எமது சின்ன வயதுகளிலே கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அந்த தனிமைப்படுத்தலுக்கும் இந்த தனிமைப்படுத்தலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதாவது நோயாளியை தனிமைப்படுத்தி அவருக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அனுசரணையை அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் வழங்குதல் தான் அந்த தனிமைப்படுத்தல் என்பது. அந்த தனிமைப்படுத்தலுக்கான காரணம் என்னென்றால், அந்த நோயாளியில் இருந்து அந்த வைரஸ் ஆனது அந்த குடும்பத்திலே உள்ள மற்றவர்களுக்கோ அல்லது அயலவர்களுக்கோ அல்லது அவரை சுற்றி உள்ளவர்களுக்கோ பரவாமல் இருப்பது. இந்த நபர் ஏன் வைத்தியசாலைக்கு செல்ல தேவையில்லை அல்லது அந்த பரிசோதனைகளை செய்ய தேவையில்லை என்றால், இந்த பரிசோதனைகளை செய்தாலும் அவருடைய உடல் நலம் நலிவுற்று ஒரு இக்கட்டான நிலைக்கு செல்லாத வரை அவர் வீட்டில் இருந்து கொள்ளலாம். நீங்கள் எங்களுக்கு வடிவாக தெரியும், எமது நாட்டிலே பொக்லிப்பான் சின்னமுத்து வந்து ஆஸ்பத்திரிக்கு போனவர்கள் என்றோடு வரும் இல்லை. ஆகவே இது நாங்கள் வீடுகளிலேயே வைத்து கையாளக்கூடிய ஒரு நிலைமைதான். ஏன் இவர்களுக்கு நாங்கள் டெஸ்ட் எடுக்க கூடாது, தெரிஞ்ச பரிசோதித்து இதுல கொரோனா இருக்குதுன்னு தெரிஞ்சா நல்லது தானே என்று கூட நீங்க யோசிக்கலாம். இந்த டெஸ்ட் எடுத்தால் எங்களுக்கு கொரோனா இருக்குன்னு தெரிந்த பிறகும் இதே முறையில் தான் இதை கையாள வேண்டும். அப்போ இந்த டெஸ்ட் எடுப்பதால் என்ன பிரயோசனம் என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த நோய்க்குரிய அறிகுறிகள் தோன்றுகின்ற பொழுது முக்கியமாக அந்த நபரை அல்லது அந்த நோய்க்குரிய அறிகுறிகள் தோன்றியவரை தனிமைப்படுத்தல் என்பது இங்கே முக்கியமானதும், அந்த நபர் மிகவும் கடுமையான இந்த தடுப்பு வழிகளை கையாள வேண்டும் தனது வீட்டிலோ தன்னோடு சேர்ந்து வாழுகின்றவர்களுக்கோ அது பரவாமல் இருப்பதற்கான முழு தடுப்பு முயற்சிகளையும் அந்த நபர் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த நோயினுடைய தீவிரம் கூடி ஒருவருடைய உடல் நலிவுறுகின்ற பொழுது வைத்தியருடைய உதவியையும் சுகாதார கட்டமைப்புடைய உதவியையும் நாட வேண்டும். அந்த வகையிலே உலகிலே பல்வேறு நாடுகள் தங்களுடைய சுகாதார கட்டமைப்புகளுக்கு ஏற்ற வகையிலே தங்களுடைய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, உதாரணமாக நோர்வேயை பொறுத்தளவிலே இந்த பாதிக்கப்பட்டு உடல் நலிவிட்டு போகின்ற நிலையிலே வந்து இவர்கள் வந்து சொந்த வாகனத்திலே அல்லது நோயாளர் காவு வண்டி மூலம் ஒரு வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொரோனா இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்த பிறகு ஒரு வைத்தியருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே ஒன்றில் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார். இன்னும் நேரம் இருக்கிறது, பாருங்கள், பார்த்து இயலாவிட்டால் வாருங்கள் என்று சொல்லி விடுவார். இல்லை என்றால் நேரடியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவார். நாங்கள் இங்கே மிகவும் ஆழமாக மருத்துவமனையிலே என்ன சிகிச்சை அளிக்கப்படுவது எல்லாம் பார்க்க தேவையில்லை. அது அந்தந்த நாடுகளிலே இருக்கின்ற வசதிகளையும் நிலைமைகளையும் பொறுத்து இனிமேறும் காலங்களிலே இந்த கொரோனாவுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து வகைகள் அல்லது அதை பற்றிய அறிவு வளருகின்ற பொழுது அது நாளுக்கு நாள் மாற்றமடைந்து செல்வதால் அதை பற்றி நாங்கள் நிச்சயமாக பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தொற்றுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றது கனவிற்கு ஒரு கேள்வி இருக்கும். எல்லாரையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி விட்டால் இதை பரிசோதித்து விட்டால் இதை ஒரு பிரச்சனை தீர்ந்துடுமே என்று. இங்கே ஒன்று நாங்கள் கவனித்துக் கொள்ள வேணும், எல்லாரையும் கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா என்று பரிசோதிப்பதற்கான ஒரு கெப்பாசிட்டி எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு சமூகத்திடையும் இல்லை. ஆகவே நாங்கள் இருக்கின்றதை தேவையானவர்களுக்கு தேவையான அளவிலே பாவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே இருக்கின்றோம். இந்த உங்களுக்கு தெரியும், வழமையாக வருடா வருடம் தடிமல் காய்ச்சல் எல்லாம் வருமே ஃப்ளூ என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே எல்லாருக்கும் நாங்கள் கட்டாயம் ஃப்ளூ இருக்கா இல்லையாண்டு டெஸ்ட் பண்ணுவது இல்லை. மூன்று நாள் வேலைக்கு போகாமல் வீட்டில் நிற்பார்கள், பாடசாலைக்கு போகாமல் வீட்டில் நிற்பார்கள், மூன்று நாள் நாளையாலே சோம் வந்தவுடனே போவார்கள். அதேதான் கொரோனாவுக்கும். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான என்ன என்று சொல்லி சொன்னால், இதை பரவாமல் பாதுகாக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு பரவாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளதால் தான் இது மிகவும் பரவலாக இதை பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுல முக்கியமாக கவனித்துக் கொள்ளணும், நாங்கள் பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் வளமையாக வருகின்ற இந்த புளுவிலும் பார்க்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவரை கூடவில்லை. வளமையாக நடக்கின்றதிலும் பார்க்க குறைந்தபட்சத்தில் தான் இருக்கும். இன்று நடக்கின்ற எல்லா காரியங்களும் முன்னெடுப்புகளும் இது இந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ஒழிய இது கூடிவிட்டது என்பதற்காக அல்ல. தொடர்ந்து இந்த நோய் பரம்பலை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி சற்று பார்ப்போம். இங்கே பல நாடுகளிலே இன்று அறிவுறுத்தப்படுகின்ற முக்கியமான ஒன்று பலர் ஒன்று சேர்ந்து இருப்பதை தவிர்த்தல், அதாவது மக்கள் கூட்டமாக இருப்பதை தவிர்த்தல். உதாரணமாக வியாபார விடுதிகள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது அரச பேருந்துகள், புகையிரதங்கள் என்பவற்றில் செல்வதை தடுத்தல், வசதியாக இருக்கின்ற பொழுது சொந்த மோட்டார் வாகனங்களிலேயே வேலைக்கோ பிற இடங்களுக்கோ சென்று வருதல், இன்று பலருக்கு வந்து விடுமுறைகள் தினங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் பலர் வந்து ஒரு கூடி கலைத்து களியாட்டங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு விடுமுறையாக கூட இதை யோசிக்க வாய்ப்புண்டு. அவற்றையெல்லாம் தடுத்துக் கொள்ளுங்கள், மக்கள் சேர்ந்திருப்பதை தடுத்துக் கொள்ளுங்கள், ஒருவருடன் ஒருவர் நெருங்கி இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த சுகாதார கட்டமைப்புகள் எந்த நாடாக இருந்தாலும் சுகாதார கட்டமைப்புகள் நமக்கு வழங்குகின்ற அறிவுரையாக இருக்கின்றது. அதற்கடுத்ததாக முக்கியமானது உங்கள் கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். நீங்கள் வெளியில் போய் வருகின்ற ஒவ்வொரு கணமும் உங்கள் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். நீங்கள் இன்னொருவருடன் உரையாடி விட்டோ அல்லது இன்னொரு பொருளை தொட்டு விட்டோ வருகின்ற வீட்டுக்குள் வருகின்ற பொழுது உங்களை கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக உங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற பொழுது எவ்வாறு கைகளை சுத்தப்படுத்துவது என்பதற்காக பொதுவாக என்று சொல்லப்படுகின்றது என்னவென்று சொன்னால், சவுக்காரம் போட்டு உங்களை கைகளை சுத்தப்படுத்தி மிகவும் லாபகமாக வடிவாக கழுவிக்கொள்ளுங்கள் என்பது என்று அறிவுறுத்தப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், சவுக்காரமானது கொழுப்பு பதார்த்தங்களை வந்து சுத்தப்படுத்தும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த வைரஸினுடைய கட்டமைப்பு வந்து ஒரு கொழுப்பு பதார்த்தத்தினால் சூழப்பட்டுள்ளது. நாங்கள் சவுக்கரத்தை போட்டு கைகளை சுத்தம் செய்கின்ற பொழுது வைரஸை அகற்றுவது மட்டுமல்லாமல் வைரஸினுடைய கட்டமைப்பையும் நாங்கள் குலைத்து விடுகின்றோம். ஆகவே சவுக்கரம் போட்டு கைகளை சுத்தமாக வைத்திருப்பது, கைகளை சுத்தமாக வைத்திருப்பதன் முக்கியமான ஒரு நடைமுறையாக நாங்கள் பாவிக்க வேண்டும். இன்று நீங்கள் தெரியும், பலர் வந்து இந்த ஆன்டி இன்ஃபெக்ஷன் ஃப்ளூயிட் வந்து வேண்டி, அதாவது பார்மசிகளிலே போய் வேண்டி இருக்கிறார்கள். சில பார்மசிகளில் அது முடிந்து விட்டது. அதை விட்டு நீங்கள் எந்த வகையிலும் பணிக்காகவோ பதட்டப்படவோ தேவையில்லை. அது இருந்தால் நீங்கள் காவல போகின்ற பொழுதோ அப்படியான நேரங்களில் பாவித்துக் கொள்ளலாம். ஆனால் சவுக்காரத்துக்கு ஈடாக அதை இன்று சுகாதார கட்டமைப்புகள் குறிப்பிடவில்லை. அடுத்ததாக நாங்கள் இருமுகின்ற பொழுதோ தும்முகின்ற பொழுதோ ஒரு கைக்குட்டை பாவித்து தும்மும்படியாக வகுத்தப்படுகின்றது. இல்லாவிட்டால் முழங்கையை மடித்து முழங்கை மடிப்புக்குள் இருமுங்கள் அல்லது தும்முங்கள் என சொல்லப்படுகின்றது. காரணம், நாங்கள் தும்மும் பொழுது வெளியே இருக்கின்ற அந்த நீர்த்துளிகள் எதிரே உள்ள மனிதனை சென்றடையாமல் இருப்பதற்காக. அந்த நீர்த்துளிகளின் ஊடாகத்தான் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு செல்லுகின்றது. அதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்னென்று சொல்லி சொன்னால், இந்த நாங்கள் சக மனிதருக்கு கிட்டத்தட்ட 1 மீட்டர் இடைவெளியில் நின்று பழகுங்கள், கதையுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்னென்றால், இந்த நாங்கள் தும்மும் பொழுதோ அல்லது பேசுகின்ற பொழுதோ அல்லது இருமுகின்ற பொழுதோ ஏற்படுகின்ற இந்த நீர்த்துளிகள் வந்து 1 மீட்டரை தாண்டி பயணம் செய்யாது. அதுக்காங்கால் இந்த வைரஸ் பயணம் செய்ய முடியாது. ஆகவே உங்கள் எங்களில் வைரஸ் இருக்கின்ற பொழுது அந்த வைரஸ் வந்து இன்னொருத்தரை சென்றடைவதற்கு நாங்கள் 1 மீட்டர் ஒரு இடைவெளியை பேணுவதும், அதே போல் நாங்கள் இருமுகின்ற தும்முகின்ற பொழுது வந்து கைக்குட்டைகளை பாவித்தோ அல்லது முழங்கையை மடித்தோ அதற்குள் தும்மி அதை தடுத்துக் கொள்வதும், நாங்கள் பாவித்த கைக்குட்டைகளை மீண்டும் பாக்கெட்டுக்குள் வைக்காமல் அவற்றை உடனடியாக எறிந்துவிட்டு கைகளை கழுவுவதும் ஒரு முக்கியமான தடுப்பு விடயங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக, வீட்டையும் உடைகளையும் சுத்தமாகவும் துப்புரவாகவும் வைத்திருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு வேலைக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ போய் வருகின்ற பொழுது அந்த உடைகளை வந்து உடனடியாக நாங்கள் சலவை செய்வதற்கான வசதிகள் இருந்தால் அது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மற்றது, சுகீனமானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்து, அவர்கள் மறக்கின்ற பட்சத்தில் சிலவற்றை ஞாபகப்படுத்தி, நாங்கள் மறக்கின்ற பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஒருவருக்கு அனுசரணையாக இருந்து இந்த தடுப்பு முயற்சியில் ஒரு கூட்டாக ஈடுபடுதல். அடுத்ததாக, வைத்தியசாலையில் நமது உறவினரோ நண்பர்களோ அனுமதிக்கப்பட்டிருந்தால், கொரோனாவாக இருந்தால் என்ன, வேறு வருத்தங்களாக இருந்தால் என்ன, வைத்தியசாலைக்கு பார்வையாளர்களாக செல்வதை தடுத்துக் கொள்ளுதல். இது முக்கியமாக எங்களுக்கு நோய் வராமல் தடுப்பதற்கும், அங்கு வேலை செய்கின்ற சுகாதார ஊழியர்கள் சுகாதாரிகளாக இருந்து அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தொடர்ச்சியாக மருத்துவ வசதிகளை செய்வதற்கும் நாங்கள் ஏதுவாக இருக்கின்றோம் என்பதும், எமது உறவினர்கள் சொந்தங்கள் கூட வைத்தியசாலைக்காக பரிசோதனைகளுக்கோ அல்லது அனுமதிக்கப்பட்டிருந்தால் கூட, இயலுமான அளவு நாங்கள் வைத்தியசாலைக்கு அவர்களுடன் சேர்ந்து செல்வதையோ அல்லது பார்வையாளர்களாக செல்வதையோ தவிர்த்துக் கொள்ளல் இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல், கைலாகு கொடுத்தல், கைகுலுக்குதல், முத்தமிடல், கட்டிப்பிடித்தல் போன்ற அன்பை தெரிவிக்கின்ற பரிமாற்றங்களை கூட தவிர்த்துக் கொள்ளுதல் நல்லது. அந்த வகையிலே இந்த கைகூப்பி வணக்கம் செலுத்துதல் இன்று ஐரோப்பாவில் கூட ஒரு பிரபல்யம் அடைந்து கொண்டு வருகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இவை அனைத்தும் இந்த கொரோனா நோயை தடுக்கின்ற வழிமுறைகளாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, எங்கள் தமிழ் மக்களை பொறுத்தளவில் இந்த தொற்று நோய்கள் என்றும் புதியன அல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த போராட்ட காலங்களிலே மருத்துவ தடைகள் இருந்தன. அந்த காலப்பகுதியிலெல்லாம் எங்களுக்கு தொற்று, எங்கள் தேசத்திலே தொற்று வருத்தங்கள் இருந்தன. அதாவது மலேரியா இருந்தது, டெங்கு இருந்தது, கொலோரா இருந்தது. இப்படியான தொற்று வருத்தங்களை எல்லாம் எந்த மருத்துவ வசதிகளும் இல்லாமல் எதிர்கொண்டு தற்காப்பு முயற்சிகளை ஏற்படுத்தி மிகவும் வெற்றிகரமாக தாங்கி வந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. இன்று நீங்கள் இலங்கையில் பார்த்தீர்களாக இருந்தால், இலங்கை அரசாங்கம் கூட தற்காப்பு நடவடிக்கைகள், முற்காப்பு நடவடிக்கைகள் என பல்வேறு வகைகளிலே இலங்கைக்குள்ளே இந்த கொரோனா பரவுகின்ற தீவிரத்தை தடுக்கும் முயற்சிகளில் மிகவும் முன்கூட்டியே இயங்க தொடங்கிவிட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே முக்கியமான இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். இன்று உலகெங்கும் இருக்கின்ற சுகாதார ஊழியர்கள் ஒரு அளப்பெரிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உலக தமிழ் மக்களும் சுகாதாரத்துறையிலே வேலை செய்கின்றவர்கள் இதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. இவர்கள் சுகதேவிகளாக இருந்து தமது கடமையை செய்தால்தான் நாம் இந்த நோய் பரவலிலிருந்தும் நோய் தாக்கத்திலிருந்தும் வெளிவர முடியும் என்பது மறைக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த கடமையை செய்வது என்பது இவர்கள் சுயதொழிலாக இருப்பதும், அதே நேரம் இவர்கள் கடமை புரிகின்ற வேலை தளங்களிலே இந்த நோயை கொண்டு போய் பரப்பாமல் இருப்பதும் முக்கியமாகின்றது. அந்த வகையிலே இந்த சுகாதார ஊழியர்களுக்கு மேல் ஒரு மிகவும் சுமையான பழு ஒன்று சுமத்தப்படுகின்றது. இவர்கள் தமது வீட்டிலே தாம் உலாவுகின்ற சூழலிலே இந்த தொற்று நோய் பரவி இருக்கின்ற வாய்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது வீட்டிலே உள்ளவர்களும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் இவர்கள் வேலைக்கு வருகின்ற பொழுது அங்கு நோயாளர்களுடன் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லுகின்ற போது அவர்கள் அந்த கிருமிகளை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒரு சவாலும் இருக்கின்றது. தமிழ் சுகாதார ஊழியர்கள் பலர் இந்த வயோதிப இல்லங்களிலே கூட வேலை செய்கின்றார்கள். அந்த வயோதிப இல்லங்களிலே வாழுகின்ற மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி ஒப்பீட்டளவிலே மிகவும் குறைவானது. அந்த வகையிலே அவர்களுடைய நலன் கருதி அந்த வயோதிப சாலைகளிலே வேலை செய்கிறவர்கள் இன்னும் அதிக கவனத்துடன் தமது நாளாந்த வாழ்க்கையையும் தாம் செல்லுகின்ற இடங்கள் பழகுகின்ற இடங்கள் என தனிப்பட்ட வாழ்க்கையை கூட மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். இது நான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இந்த ஊழியர்கள் எல்லோரும் அர்ப்பணிப்புடன் வாழுகின்றார்கள் என்பது இன்று கண்கூடாக தெரிகின்றது. ஆனாலும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் ஒவ்வொரு சுகாதார ஊழியருக்கும் உண்டு என்பது உண்மை. இந்த கண்ணொளி உங்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து தமிழ் நோர்வே வள ஒன்றியத்தின் சார்பிலும் விடைபெற்றுக் கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம்.
என்னதான் எங்களை நாங்கள் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் அது மன அளவில் எங்களை பாதிக்காமல் இருக்க வேண்டுமல்லவா? ஓர் இனிய பாடலை உங்களுக்கு தருகின்றேன், கேட்டு மகிழுங்கள்.
தீர்ந்தே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு, கொரோனா. அது எல்லாரும் பேசியிருக்காங்க. நான் வந்து ஒரு சித்த வைத்தியரோ மூலிகை வைத்தியரோ இல்லை அலோபதி மருத்துவரோ இல்லை, அதுக்கான மருத்துவ முறைகள்லாம் சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதெல்லாம் பேசுறது என்னுடைய நோக்கம் கிடையாது. உங்களுக்கு நிறைய அதுக்கான யோசனைகள்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க, அவைகளை நீங்கள் வந்து பின்பற்றணும். ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் உங்களை நான் பங்கிட்டுக்கணும் அதை பற்றி அப்படின்னு. நம்பர் ஒன், ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ, ஸ்டேஜ் ஃபோர்னு அதை நாலாக பிரிக்கிற போது ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோர் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு உலகத்தில் வகுக்கிறாங்க. இது எப்படி ஏற்படுது அதைத்தான் நாம் இப்போ யோசிக்க வேணும். இப்போ நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அடையாளம் காணப்பட்டவர்களை குவாரண்டைனில் கொண்டு போய் வைக்கிற போது தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு அது கஷ்டம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுனால. நமக்கு என்னமோ நடக்குது, நமக்கு இல்லாமல் இருந்து மற்றவங்ககிட்டயே நமக்கு வந்துடுதோ, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. குவாரண்டைன் பண்ணும்போது எல்லாம் டெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பிச்சு அவங்க வெளியில் போய் மிங்கில் ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இத்தாலியில் நடந்ததுன்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க போய் யாரோட பழகிறாங்க, எங்கெங்கெல்லாம் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க, கேரியர் அதை அவங்க எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாமலேயே போயிடுது. ஏன்னா அவங்க மிங்கில் ஆயிடுறாங்க சொசைட்டிக்குள்ளே. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான வேர்டு ஐசோலேஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசோலேஷன் அப்படின்னா நம்மளை தனிமைப்படுத்திக்கணும். நமக்கு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேற விஷயம். நாம் கூடுமான வரைக்கும் மற்றவர்களோட மிங்கிள் ஆகிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும். அப்புறம் அந்த அவங்க சொல்கிற மருத்துவர்கள் சொல்கிற அறிகுறிகள் இருந்தால் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அவ்வளோ கிட்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதே மாதிரி அத்தனை பேருக்கும் சுவாசத்துக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு முடியாதோ அப்படிலாம் பேசுகிறாங்க. இதை பற்றியெல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, நான் அதை பற்றி தலையிடக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டால், வருவதற்கு முன்பே நம்ம ரொம்ப கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்த பின் அப்படிங்கிற பிரச்சனையை அந்த நாட்டில் சமாளிக்கலாம். பாப்புலேஷன் ரொம்ப கூட நம்முடைய நாட்டில், அதனால் நம்ம என்ன பண்ணணும், வருவதற்கு முன் அவங்க சொல்கிற அந்த 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 வரையறைகள் இருக்கு பாருங்க, அதை நம்ம காப்பாற்றணும். கூடுமான வரைக்கும் வீடுகள்லேயே நம்ம ஒருவருக்கு ஒருவர் தனிமைப்படுத்தி கொள்வது, பொது இடங்களில் போய் புழங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம சுகாதாரமாக நம்மளை வச்சுக்கிறது, நமக்கு என்னென்ன வகையில் சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்க முடியுமோ அந்த அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கை கழுவ சொல்கிறாங்க, எதையும் தொற்றாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல உடலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து மற்றவர்களோடு நம்முடைய பழைய ஆச்சாரங்கள் பெரியவங்க சொன்ன மாதிரி தான், உடல் நலத்தை பேணுவதற்கு என்னென்ன குறிப்பு சொன்னாங்களோ அதெல்லாம் காப்பாற்றணும். ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இதை மருந்தை விட புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக தேவை அப்படிங்கிறாங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் அப்படி உள்ள சரளமாக புழங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிறகு அப்புறம் நாம் உட்காந்து மருந்து மாத்திரை கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா மருந்து மாத்திரையே சிக்கலாக இருக்குது, அதுக்கு இன்னும் அதுக்கு இதுதான் மருந்துன்னு வரையறையாக சொல்ல முடியலை. ட்ரையல் அண்ட் பேசிஸ் மெத்தடில் தான் ஓடுது. அப்போ இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை முழுசாக நம்ப முடியாது. எனவே வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படிங்கிற வள்ளுவர் தான் இப்போ நமக்கு தெளிவு. வருமுன்னர் காவாது, வருவதற்கு முன்னாடி எப்படி காப்பாற்றிக்கலாம் அதை பற்றி நம்ம யோசிக்கணும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை தோடும்